நம்ம சிந்தனைக்கு ஆதாரமாக லூக்கா 10:5 எடுத்திருக்கிறேன். ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். அதாவது ஆண்டவர் வந்து தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார், அழைத்து ஊழியத்துக்கு அனுப்புறார். ஊழியத்துக்கு அனுப்பும்போது சில அட்வைசஸ் எல்லாம் சொல்றாரு. இங்க வந்து பணப்பை எடுத்துட்டு போகக்கூடாது, 2 அங்கி எடுத்துட்டு போகக்கூடாது, தடி எடுத்துட்டு போகக்கூடாது, எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க. வீட்டுக்குள்ள போகும்போது ஆண்டவர் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும் போது அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, அது மட்டும் சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு செழிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பணம் வரட்டும், அப்படியெல்லாம் ஒன்னும் அவர் சொல்ல சொல்லல. ஒன்னே ஒண்ணு, இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு தான் கத்த சொல்ற. இந்த நாள்ல நமக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் சரி, சமாதானம் ஒரு முக்கியமான ஒன்று. அதுக்காகத்தான் இந்த தலைப்பை நான் வந்து எது எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தலைப்பு எடுத்தேன். சமாதானம் இல்லாம எத்தனை பேர் அலையிறோம். ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொன்னா இந்த வீட்டுல இருள் இருக்கும், ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கும், ஒரு மெக்கானிக்கல் லைஃப் தான் போகும். அப்போ சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர், ஆண்டவர் தான். ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு வெளிச்சம், அந்த வீட்டுக்கு ஒரு பிரைட்னஸ் வேணும்னு சொன்னா நமக்கு சமாதானம் வேணும். இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சில பெற்றோரை வந்து சில காரியமா கூப்பிடுது. இந்த பையன் என்ன செய்வான் தெரியுமா, 1000 கணக்கில் பணம் கொண்டுருவாங்க. கோயில்பட்டி பிள்ளைங்க படிக்கிற எல்லாம் ரிச் தான், ரிச் தான், எல்லாம் பையில தெரியாம கொண்டு செலவழிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இல்லன்னா எக்ஸாம் ஹால்ல என்ன செய்வான்னா, மால் பிராக்டிஸ்ல பண்ணிருப்பான், இல்ல லெட்டர் கொடுத்துருப்பான், ஏதாவது ஒண்ணு செய்திருப்பான். அப்ப கூப்பிட்டு விட்டா கண்ணீர் வடிப்பாங்க, நீர் வடிப்பாங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறான் மேம், ஒன்னும் செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எங்களுக்கு பணம் இருக்கு, கார் இருக்கு, செழிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா சமாதானம் என் பிள்ளையினால எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்ற சூழ்நிலையை தான் பாக்குறோம். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாய 54:13 உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்படிதான் வேத வசனம் சொல்லுது. ஆனா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள்னால சமாதான குலைச்சல், சில இடங்கள்ல கணவன்னால சமாதான குலைச்சல். நான் வந்து பிரேயர் டவர், அங்கே கோயில்பட்டி பிரேயர் டவர்ல என்ன அடிக்கடி கூப்பிடுவாங்க மெசேஜ் கொடுக்கறதுக்கு. அப்போ மெசேஜ் கொடுத்த உடனே பிரேயர் பண்ண வருவாங்க. அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, நல்ல கொஞ்சம் வயசு, பிஜி அசிஸ்டன்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், பன்னீர் வடிச்சாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, 75,000 வந்து வாங்குறாங்க. வாங்கினா ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேளைக்கு போகிறது கிடையாது, வீட்டில் சும்மா படுத்திருப்பாரு. சரி ஹெல்ப் பண்ணுவாரா, அதுவும் கிடையாது. அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வருவோம், கூட்டிட்டு வருவோம், எதுவும் கிடையாது. பிள்ளைகளுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடையாது, வீட்டில் ஹெல்ப்பே கிடையாது. அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க போறாரு தெரியாது, எங்க போறாரு, நைட் தான் வருவாரு. எல்லாம் ஏடிஎம்ல அவ்வளவு பணத்தை எடுத்து செலவு பண்ணிடுவார், செலவுக்கு பணமே கிடையாது. அப்போ இந்த அம்மா, ஒரு வேலைக்கு போங்க, ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலை, நமக்கு வந்து தகுதியெல்லாம் வேண்டாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. இல்ல எதுக்காக இந்த பணத்தை எடுத்து ஏன் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன க்வெஸ்சன் பண்ணேனா நான் உன் கூட இருக்க மாட்டேன், ஃபேமிலி விட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன், இருக்கதையா இரு அப்படின்னு. அப்ப என்ன த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அம்மா நான் என்ன செய்வேன் அழுகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய அலைன்மெண்ட் செய்ய முடியும், நம்ம வந்து ஜோமன் ஜோமனிட்டு ஆண்டவரை உறுதியா பற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தேவசமயம், வீட்டில் சமாதானமே இல்லை மேடம், வீட்டில் சமாதானமே இல்லையே, மெக்கானிக்கல் லைஃப், சும்மா சாப்பிட்றேன் போறேன் என்ன செய்யற வர்றேன், ஒரு மெக்கானிக்கல் லைஃப், எனக்கு சமாதானமே இல்லை. இப்போ சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர். என்ன வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர், சமாதான பிரபு. அப்படிதான் வேதவசனம் சொல்கிறது. யோவான் 14:27 என்ன செய்யறான், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிடறான்னு போகும்போது சொன்னாரான், என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, உயிர் தெளிந்த உடனே என்னுடைய சமாதானத்தை வைத்து போயிறேன், வைத்து போயிறேன். அப்புறம் சொல்றாரு, நான் வச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கிட மாட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம். கொடுத்துட்டு போற நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமாதானத்துக்காக எத்தனை பேர் நம்ம பார்த்தீங்கன்னா, நாங்க பார்த்து நாங்க பார்ப்போம், ஒவ்வொரு சீசன்லயும் பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, பச்சை கலர் எல்லாமே பச்சை, நடந்து போவாங்க, நடந்து போவாங்க, எல்லாம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா. அப்புறம் சிவப்பு கலர் ட்ரெஸ், காவி கலர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்டா, வீட்டுல ஒரே வியாதி, கடன், பிரச்சனை, சண்டை, ஒரே வறுமை, அதுக்காக சமாதானம் இல்லை, அதனால சமாதானத்துக்காக வருஷம் வருஷம் போறோம்மா. சரி நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சமாதானத்தை தேடி எல்லா இடமும், காவிரியில போய் குளிக்க போறோம், கங்கையில போய் குளிக்க போறோம், இதைத்தான் செய்யறாங்க. மண்ணுல சாப்பாடு, மண் சோறு சாப்பிட்றேன், ஏன் வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீரணும், எங்களுக்கு சமாதானம் வரணும், இதைத்தான் செய்யறாங்க. இதைத்தான் செய்யறாங்க. சமாதானம் கிடைச்ச பாடில்ல, கிடைச்ச பாடில்ல. எங்க ஊர்ல சுத்தியிலும் கிராமங்கள்ல என்ன பேர் வைப்பாங்க தெரியுமா? சமாதானம். பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், ஆரோக்கியம், ஆரோக்கியமேறி ஆரோக்கியதாஸ், ஆரோக்கியம். அதுக்கப்புறம் சர்ச்சுபெல், எங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைக்கு பேரு சர்ச்சுபெல். சர்ச்சுபெல் அடிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு சமாதானம் வரட்டும், அதுக்காக நாங்க சர்ச்சுபெல் வச்சிருக்கோம். ஆரோக்கியம் கூப்பிட்டா எங்க வீட்டுல வியாதி எல்லாம் போகும், அதனால சமாதானமே இல்லை. அதனால சமாதானம், சமாதானம் எங்க பிள்ளைல கூப்பிட்டா சமாதானம் வரட்டும். ஆனா என்ன சொல்லுது வேதம், என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு சமாதானம் வெளிப்படுத்தல, ஆண்டவர்கிட்ட நதிய போல வருது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நதிய போல சமாதானம் வருது. நாம பெற்றுக்கொள்ள சித்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆனா ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா சமாதான குலைச்சலான காரியங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதை ஒரு ரெண்டு மூணு மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். அதாவது முதல்ல வந்து பாவத்தினால் வர்ற சமாதான குலைச்சல். லூக்கா 7:48-50 அந்த ரெண்டு வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவளை நோக்கி, ஆண்டவர் அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன்னை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆண்டவர் சொல்றாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பாவங்களை மன்னிக்கிறாரு, இங்க சமாதானம் தர்றாரு. அது ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வந்து பரிசேயன் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து ஆண்டரை வந்து கூப்பிட்டுருக்காரு. ஆண்டரை கூப்பிட்டாங்க வந்து ஒரு விருந்துக்கு வாங்க அப்படின்னு. அவரு சீசர் எல்லாரும் போறாங்க, போனா அங்க விருந்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரே கூட்டம். அப்போ ஒரு ஸ்திரீ வராங்க, எடுத்துக்கிட்டே ஆண்டருக்கு நிக்கிறாங்க. ஒண்ணு அவங்க பெர்மிஷன் கேட்கல. இந்த காலத்துல எல்லாம் யாராவது ஒரு பெரிய ஆளை பார்க்கணும், பெர்மிஷன் வாங்கி டைம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. பெர்மிஷன் வாங்கல, நிக்கிறாங்க, அழுகிறாங்க. உடனே அவங்க காலில், ஆண்டருடைய காலில் விழுந்து கண்ணீர், கண்ணீர். அப்பதான் வேத வசனம் சொல்லுது, கண்ணீரால அந்த பாதத்தை அப்படியே கண்ணீர் தான், இந்த அம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தலைமுடியோ, ஆண்டவருடைய பாதம் நனைஞ்சிருச்சுன்னு தலைமுடியால துடைக்கிறாங்க. வெள்ளைக்கல் பரணின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல தைலம் நல்ல தைலம் கொண்டிருக்கிறாங்க, அதாவது விலையேற பெற்றதான், அதை பூசுறாங்களாம். நம்ம இந்த நாலு காரியம் செய்யறாங்க. அப்போ சீசர்லாம் அதட்டுறாங்க, ஐயோ ஆண்டவரே இவ பாவியான ஸ்திரீ, பாவி. அப்ப எல்லாருக்கும் தெரியுது அந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ, பாவ செய்யறவ, பாவம் செய்யறவ, பாவத்தை தொழிலா கொண்டவ, பாவத்தினாலதான் சம்பாதிக்கிறா. அப்போ அவளுக்கு சமாதானம் இல்லை. தொழில் செய்யறா, சம்பாத்தியம் வருது, வருமானம் வருது, எல்லாம் இருக்கு, ஆனா இங்கல்ல சமாதானம் இல்லை. அதனாலதான் ஆண்டவற்ற வாரா, அத ஒரு குற்ற உணர்வு, ஒரு குற்ற உணர்வு. அதை நிக்கிறதுக்கு, ஆண்டவற்ற நிக்கிறது கூட, அவருக்கு முகத்தை பாக்குறது கூட பலன் இல்லை. காலில் விழுகிறா, காலில் விழுகிறா, கண்ணீர் முடிக்கிறா, கண்ணீர் உடைய உச்ச உணர்வு. அப்ப இவ்வளவு நாளும் அவ பாவ வாழ்க்கையில இருந்தாலும் சமாதானம் இல்ல, அந்த வீட்டுக்கு சமாதானம் இல்ல. அதான் ஆண்டர் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. ஆண்டர் நல்லா தெரியும், அவ எல்லாரும் சொல்றாங்க ஐயோ பாவியான ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுக்குறாங்க. ஆண்டர் என்ன செய்யறாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிப்பட்டது, சமாதானத்தோட போ அப்படிங்கிறார். பாவங்கள், அப்ப ஆண்டவற்றதான் பாவங்களை மன்னிப்போம். பாவத்தினாலதான் சமாதான குறைச்சல் வருகிறது. இப்போ வேத வசனா, பாவம் செய்யற ஆத்துமா சாகும் இல்லையா? பாவம் செய்யறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானோ, இதனால மீண்டு வர குடிப்பாங்க, குடிப்பாங்க, மீண்டு வரவே முடியல. நல்லதுல இருந்து என்ன செய்யல, மீண்டு வரவே, இந்த பாவம் ஒரு சின்ன பாவம், இதுல இருந்து என்ன செய்ய முடியல, மீண்டு வர முடியல. பாவம் செய்யறவன வீட்டுல அந்த வாசற்படியில பாவம் படுத்திருக்குமா, படுத்திருக்குன்னா என்ன செய்யும், சமாதானத்தை உள்ள நுழைய விடாது, சந்தோஷத்தை உள்ள, நிம்மதிய, மகிழ்ச்சிய எதையுமே உள்ள நுழைய விடாது. வீட்டுக்குள்ள இருள், சங்கடங்கள், ஒரே கடன், வியாதி, பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ள. அப்ப அது வெளியேறினாத்தான் இது உள்ள வர முடியும். ஆனா பாவம் படுத்திருக்குமா, வாசற்படியில படுத்திருக்கும். அப்போ பாவம் பாத்துங்க இருளத்தான் கொண்டு வரும். அப்போ நம்ம என்ன பாவங்கள் செய்கிறோம்? கொலை செய்வது ஒரு பாவம் தான் இல்லை, நம்மெல்லாம் கொலை செய்யலை, கொலை செய்வோம், உபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் இருக்கு, காம விகாரம். ஆனால் சின்ன சின்ன பாவங்களையும் நம்ம உணர்ந்து பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். பெருமை, அகந்தை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண்ணோம் 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 பார்த்தீங்கன்னா குதிரை ரேசிலையும் அதுலேயும் பணம் வந்து ஆமாம் ரெட்டிப்பா ரெட்டிப்பா தராங்க, அதில் கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கண்ணீர் இல்லையா, வேதனை. அப்போது அடுத்தவங்களை குறித்து குற்றம் சொல்லுது, குற்றம் சொல்லுது, பேக் பைட் பண்ணுறது. பெருமை, அகந்தை, ஜீவனத்தின் பெருமை ஒன்றுன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், ஒன்றா சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போ இப்போது டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு, மொபைல் கையில் இருக்குது, டிவி கையில் இருக்குது, என்ன பார்க்கணுமோ அதான் பார்க்கலாம். ஆபாச படங்கள் அதை பண்ணோம்னா அது கண்ணியாக முடிஞ்சு, நமக்கு வந்து அது என்ன செய்யுமா, கண்ணியாக முடிஞ்சு எதை எதை பார்க்கணும், எதை எதை ஒகு பாருங்க. யோசேப்பு ஓடுறார், பாவம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறார், ஓடுனதுனால தான் உயர்த்தப்பட்டார், இதில் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு உயர்த்தப்பட்டார். அதனால் பாவங்கள் என்னென்ன நம்ம யோசித்து பார்க்கணும், பாவத்தை நம்ம செய்கிறோமா, இல்லை நம்ம சண்டை போடுறோமா, இல்லை நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க கூட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து அவளை எல்லாம் சமாதானத்தோடு நம்ம இருக்கும்போது இருக்கும்போது தேவ ஆசீர்வாதம் நமக்கு வரும். அப்போ ஒரு திருச்சபையின் போதகர் இருந்தாராம், அவர் வந்து டெத்பெட் மரணப்படுக்கையில் இருக்கிறார், திருச்சபையின் போதகர். அப்போ அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், அம்மா நான் வந்து அந்த ஊழியக்காரரை வர சொல்லுங்கள், அவர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவங்க சரின்னு ஃபோன் பண்ணுவோம், அவர் பிஸியான ஊழியக்காரரே இவர் வேற கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. அந்த ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த ஊழியக்காரர் வந்து ரொம்ப டைட் ஷெட்யூல்டு, ஏன்னா ஊழியத்தில் டைட் ஷெட்யூல்டு. அப்போ ரெண்டு நாள் வரல, மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன் வாங்க இந்த ஜெபம் பண்ணுங்க, மரண அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க வாங்க சரிட்டு ஒரு நாள் டைம் கொடுத்து வந்தார். வந்து ஐயா எப்படி இருக்கேன், கையை பிடிச்சிக்கிட்டாராம் அந்த போதர் வந்து கையை பிடிச்சிட்டாரு, கையை பிடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆமாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு காரியம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலனும், நீங்கள் வந்து உங்களை குறித்து நான் தவறாக எவ்வளவு தவறாக பேச முடியுமோ அவ்வளோ தவறாக நான் பேசியிருக்கிறேன், உங்களை குற்றப்படுத்தி இருக்கிறேன், உங்கள் ஊழியத்தை வந்து ஊழியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்திருக்கிறேன், இது வந்து சாத்தானின் வேதம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், உங்களை குற்றப்படுத்தியிருக்கிறேன், உங்கள் ஊழியங்களுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி திருச்சபைகளில் நான் என்ன செய்திருக்கிறேன், வந்து கண்டிப்பாக உத்தரவு போட்டிருக்கிறேன், ஐயா இப்போ என்னை மன்னிச்சிட மாட்டேங்க, ஒரு பெரிய பாவி, நான் வந்து ஊழியக்காரங்களை குற்றப்படுத்த நான் யாரு, அதனால நான் வந்து நினைச்சிருக்கேன், அது மனசை வருத்திக்கிட்டே இருந்தது, இப்போ நான் இதே கஷ்டத்தோட மன்னிப்பு பெறாம இந்த பாவத்தோடயே நான் போனேன்னு சொன்னேன்னா என் ஆத்மா சமாதானமா நித்திரை அடையாது, நீ எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஐயா நான் அப்பவே அதெல்லாம் மறந்துட்டேன், இல்லை நீங்க மறக்கிறது வேற, இப்ப எனக்கு சொல்லுங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிட்டேன், நான் அவனை மன்னிச்சிட்டேயா, நீங்கள் கவலையே படாதீங்க, அப்போ எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணிச்சு, அப்புறம் போயிட்டாரு, ரெண்டு நாளில் அவர் இறந்து போனார். பாவங்க அந்த பாவம், அவர் சொன்னாராம், அவற்றை ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணும், ஆனால் எனக்கு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்தது, அது ஒரு ஊழியக்காரரை குற்றப்படுத்தி நான் பேசிட்டேனே, எனக்கு அந்த பாவம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது, நான் இப்போ தான் எனக்கு கஷ்டம் இல்லாமல். அப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் இல்லையா, ஒரு ஊழியக்காரர் அது பெரிய பெரிய குற்றம் தான் இல்லையா. அப்போ அவர் யோசித்து பார்த்து அதை என்ன மன்னிப்புக்கு பெற்ற உடனே அவர் அதிலிருந்து விடுதலை பெறார். அப்போ பாவத்தினால நம்ம குடும்பத்தில் சமாதான குலைச்சல் ஏற்படுது. அப்போ யாருடைய பாவம், ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், கணவன் சீர்தூக்கி பார்க்கலாம், மனைவி சீர்தூக்கி பார்க்கலாம், நம்ம பிள்ளைங்கனாலையா யார்னால அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது அவங்களை விட்டு நம்ம விலகும் போது நமக்கு வந்து என்ன பூரண சமாதானம் நமக்கு கிடைக்குது. மாதிரி வியாதி, வியாதியை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், வியாதி நமக்கு எந்த நேரம் எப்படி வரும், வியாதி வந்து பாவத்தினால தான் வருது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. வியாதி வந்து எந்த நேரமும் யாரையும் எப்பவும் என்ன செய்யலாம், தாக்கலாம். அப்போ அந்த வியாதி வந்துருச்சு, நல்லா போயிட்டுருக்கே இருக்கும் குடும்பம், நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு கேன்சர் வியாதி, ஒரு கட்டி வந்துருச்சு, ஒரு சங்கடங்கள் வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த வீட்டில் சிரிப்பு போயிடும், சமாதானம் போயிடும், நல்ல சாப்பாடு போயிடும், நல்ல சந்தோஷம் போயிடும். அப்போ வியாதி வந்து சமாதான குலைச்சலை கொண்டு வரும். அப்போ லூக்கா 8:48 என்னன்னா, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் நிறைச்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்றார். அப்ப வியாதியை மாற்றி அவருக்கு சமாதானம் கொடுக்கிறாரு. அப்ப ஆண்டு நினைச்சாராம் ஒரு தடவை யவீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய வீட்டுக்கு வந்து ஒரு போறாரு. போற நேரம் அந்த அவங்க வந்து சொல்லியிருக்க வேலைக்கா வந்து யவீருடைய மகள் வந்து சோவீனமா இருக்கா, நீங்க வாங்க வந்து சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவர் ஆண்டர் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து அவரு கூடையே போவாங்க. எப்பவுமே ஆண்டர் பின்னால ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பிரசங்கம் வந்து சிம்பிளான பிரசங்கம். ஏன்னா அவர்கிட்ட படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்ககிட்ட வந்து அவங்கள சுத்தியிலும் இருக்கிற எப்படி எப்படி பாக்குறாங்களோ அதை வச்சுதான் உவமைகளா மக்கள்கிட்ட பேசுவார். காக்கையை பாருங்கள், குருவிகளை பாருங்கள், அவள் விதைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. அவளே பரமப்பிதான் என்ன செய்யறாரு, பிழைப்பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது என்ன செய்யல. சாலமோன் ஞானி கூட அப்படி உடுத்தி இருக்க மாட்டாரு, அவ்வளவு கலர்ஃபுல்லா அது என்ன செய்ய உடுத்தி இருக்கு. அதனால உடைக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நீங்க கவலைப்பட, அதாவது காட்டு புஷ்பம் அவங்க பாக்குறது, காக்கை பாக்குறது, குருவி பாக்குறது. அதாவது ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவியை வந்து விற்கிற அந்த குருவி அவளுடைய என்ன சித்தம் இல்லாம, ஆண்டோட சித்தம் இல்லாம கீழே விழாது. தலையின் முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்க ஒன்னு சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே உதராது அப்படின்னு முடியெல்லாம் பாக்குறாங்க, முடி பாக்குறாங்க. அப்ப நீங்கள் விசேஷித்தவர்கள், அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்த. அதாவது என்னன்னா உண்மைகளா உண்மைகளா அவர்கிட்ட பேசுவாங்க, அவங்க மக்கள்கிட்ட பேசுவாங்க, சீசற்ற ஆண்டர் பேசுவார். அது மாதிரி 100 ஆடு இருக்கு, மேய்ப்பர் கூட்டிட்டு போனா ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா 99 அதே இடத்துல விட்டுட்டு ஒரு ஆட்டு நிமித்தம் தேடிட்டு போவோம், அந்த ஒரு ஆடு நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சிம்பிளான மெசேஜ். அதனால மக்கள் வந்து திரள் திரளா அவர் பின்னால எப்பவுமே கேட்கறது, இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு சமாதானம் இருக்கு இல்லையா, அதனால போவாங்க. போனா அவர் போற இடத்துல சாப்பாடு இல்லைனா சாப்பாடு கொடுக்கறாரு. அப்ப குருடர்களுக்கு பார்வை கிடைக்குது, செவிகள் திறக்கப்படுது, ஊமைகள் பேசுறாங்க, அற்புதங்கள் நடக்குது. அதனால எப்பவுமே மக்கள் வந்து அவர் பின்னால போயிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும், ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமா சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருக்கு பொறாமையினால சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு கூட்டம் இருந்து இப்போ யவீர் வீட்டுக்கு அவர் போறாரு, நடந்து போறாரு. கூட்டம், பயங்கர கூட்டம், சீசர்கள் எல்லாரும் போறாங்க. அப்போ 12 ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்து 12 எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு பாருங்க. உதிரப்போக்கு, உதிரப்போக்கு, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, நிக்க முடியாது, வலி வேதனை அவமானம். அப்போ அவ வந்து மருத்துவர்களுக்கு, அப்படிதான் மார்க்கு 5:26 மருத்துவர்களுக்கு நிறைய செலவழிச்சிட்டான். 12 மருத்துவர்களுக்கு செலவழிச்சிட்டா அதுல இருந்து என்ன செய்ய முடியாது, மீள முடியல, வியாதி குணமாகல, நம்மகல. அப்போ யார்ட்டையும் அவருக்கு முன்னால வர்றதுக்கு அவமானம், வெக்கமா இருக்கு. அதனால யாருக்குமே தெரியாம அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டாளாம். தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது, அந்த அம்மா வந்து சுகமடைஞ்சிட்டார். சுகமடைஞ்ச உடனேதான் ஆண்டர் கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னு. சீசர்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்ன ஆண்டவரே இவ்வளவு கூட்டம் உங்களை நெருக்கிக்கிட்டு போகுது, எல்லாரும் உன்னை தொட்டுட்டே போறாங்க, நீங்க பாட்டுக்கு என்னை தொட்டது யாருன்னு கேட்டு, எல்லாம் தொட்டுட்டு தானே இருக்கிறோம், நாங்களாம் தொட்டுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு. இல்ல என்ற இந்த வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொன்னாராம். இந்த ஸ்திரீ வந்து நடுங்கிக்கிட்டு வந்து அவர் பாத்துல விழுந்து, ஐயா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், சமாதானமே இல்லை வீட்டுல, இப்பதான் எனக்கு. அப்போ அதான் அப்பா சொல்றாரு, ஆண்டவர் அவளை பார்த்து, மகளை திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோட போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து வியாதி வந்து பாத்தீங்கன்னா, வியாதி வந்துருச்சுன்னா ஒரு சமாதான குறைச்சல ஏற்படுத்தும். சேக்கியா ராஜாவுக்கு ராஜப்புலவை நோய் வந்ததான். ராஜப்புலவைங்கிறது ஒரு கேன்சர். அப்போ அந்த அவர் வந்து எப்படின்னா, எத்தனையோ ராஜாக்கள் வந்து இஸ்ரவேல ஆண்டுட்டு இருந்தாங்க, ஆண்டுட்டு இருந்தாலும் அவர் வந்து எல்லாரும் மற்றவங்கெல்லாம் வந்து மக்களை திசை திருப்பி விக்கிரகங்களுக்கு நேரான வழி நடந்தார். ஆனா எசேக்கிய ராஜா வந்து விக்கிரக தோப்புகளை அழித்து போட்டார், விக்கிரகங்களை அழித்து போட்டார், அழித்து போட்டு அவர் நல்ல இஸ்ரவேல ஆண்டு மக்களை ஆண்டுகிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு அந்த வியாதி வந்துருச்சு. வியாதி வந்த உடனே ஏசாய தீர்க்கதரிசி அவர்கிட்ட போறார், போய் ஆண்டர் சொன்னதை சொல்றாரு, இவன் மரணம் அடைந்து போவ, உன் காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கோ, யார் யாருக்கு சொல்லணுமோ நீ சொல்லிக்கோ, என்ன பெட்டி செய்யணுமோ பெட்டி செஞ்சுக்கோ, எல்லா காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ அப்படின்ட்டு. இப்பதான் அவரு சுவர்பரமா திரும்புறாராம், ஒரு வார்த்தை சொல்ற, ஆண்டவரே உண்மையும் உத்தமமா இருந்து உமக்கு பிரியமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். எனக்கு வந்து சுகம் கொடுக்கணும்னு அவர் கேட்கல, சமாதானம் கொடுக்கணும்னு கேட்கல, நினைத்தருளும், உம்முடைய பாத்துல நான் உண்மையும் உத்தமமாய் நடந்து உமக்கு பிரியமானதை செய்தேன் என்பதை இந்த நாள்ல நினைத்தருளும்னு அழுகிறாராம். ஒரு ராஜா வந்து யாருக்குனாலே அழ முடியாது, எத்தனை கூட்டம் இருக்கும், செவன்ட் இருப்பாங்க, நிறைய பணிவிட பெண்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னால அழ முடியாது. அதனால சுவர்ப்புறமா திரும்பி அழற இந்த ஒரு வார்த்தை பாண்டர் பாருங்க, நெய்த்தருளுங்கிற ஒரு வார்த்தை நிமித்தம், அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தம் உடனே இசைய தீர்க்க தரிசி முற்றத்தை கூட தாண்டலையாம். அவருக்கு அவருக்கு ஆண்டர் வந்து சொன்னார் தீர்க்க தரிசனம், உடனே அவர் வந்து ஆதியை குணமாக்குறார். மூணாம் நாள் நீ வந்து ஆலயத்துக்கு போவ, உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை ஆண்டர் கூட்டி கொடுக்கிறாரு. பாருங்க, வியாதியை மாற்றுகிறார். தொடுதல்னால நமக்கு சமாதானம். இங்க வந்து ஊழிய செய்ததை நினைத்தருள ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சும் போது அவருக்கு என்ன செய்யுது, ஒரு சமாதானம் கிடைக்குது, ஒரு விடுதலை கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சமாதானத்தை வியாதியை கொண்டு வருகிற சமாதான குலைச்சல்களை ஆண்டவர் எடுத்து போடுறாராம். இப்ப அதுல வந்து 2 16 அதிகாரம் 12 வசனத்துல ஒரு இன்சிடன்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஆசா அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்தான். இந்த மன்னன் வந்து இஸ்ரவேல வந்து 39 ஆண்டுட்டு இருந்தானான். 39 அந்த ஆட்சி செய்துட்டு வரும்போது அவர் காலில் ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த ராஜாவுக்கு காலில் ஒரு வியாதி வந்துருச்சான். வியாதி வந்த உடனே வந்து பாக்குறான், கத்தரை தேடலையாம். கத்தரை வியாதி வந்துருச்சுன்னா கத்தரை தான் தேடணும். கத்தரை தேடல, என்ன செய்ய, பரிகாரிகளை தேடினானான். பரிகாரிகளை தேடினதுனால அவன் ஆண்ட 41 வருஷத்துல மரித்து போனான். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. அப்போ வியாதி வந்து சமாதான குலைச்சு என்ன செய்ய போறோங்கிறதே தெரியாது. இப்ப கிறிஸ்தவர்களே பாருங்க, ஒரு வியாதி வந்துருச்சா இந்துக்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க, அங்க போங்க இங்க போங்க, இதை செய்யுங்க, சூளத்தை கொளுத்தி வைங்க, சுத்தி போடுங்க, என்னன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் செய்துட்டு இருப்பாங்க. ஆண்டவரை விட்டுருவாங்க, ஆண்டவரை விட்டுருவாங்க. அப்போ அந்த சமாதானம் வந்து வரவே வராது, இந்த நோய் தீரவே செய்யாது, நோய் தீரவே செய்யாது. அப்போ வியாதியால் வந்த சமாதான குலைச்சலை ஆண்டவர் எப்படி நீக்கிறாராம், அவரை தேடும்போது. அவர் தேடும்போது இசைக்கிய ராஜா தேடினாரு, தேடினாரு. அந்த பெரும்பாடுல ஸ்திரீ வந்து பாருங்க, யாருக்கும் தெரியாம வஸ்திர, எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்லையா, எனக்கு ஜோமனுங்கன்னு போய் நிக்கல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் கிடையாது. அப்போ வியாதியோ கஷ்டமோ எந்த பலவீனமோ இந்த சங்கடங்களும் நமக்கு வந்து வந்தா நமக்கு சமாதான குலைச்சல் எதனாலே எதனால வரலாம். அப்போ நம்ம பரிகாரிகளை தேடி போகக்கூடாது, பரிகாரங்களை செய்யக்கூடாது. நமக்கு என்ன செய்யணும், நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தரை தேடும்போது ஆசா பாருங்க, அந்த ராஜா 39 ஆண்டான். 39 ஆண்டு பரிகாரிகளை தேடினதுனால 41 வருஷத்துல இறந்து போறான், இறந்து போறான். அதனால அந்த வியாதி உள்ளவர்கள் என்ன செய்யணுமா, வியாதியோ ஏதோ ஒரு சமாதான குலைச்சல் நம்ம வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டாலும் நம்ம ஆண்டவரைத்தான் தேடணும், ஆண்டவரைத்தான் தேடணும். தேடும் போது நமக்கு ஒரு விடுதலை உண்டு. சாம் ஜபத்தரன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியக்கார அந்தன் அப்பம் எழுதுவாரு. நிறைய புக்கு ஊழியங்கள், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காரு. சர்ச் வச்சு நடத்துறாரு. பெரிய ஊழியக்காரர், ஊழியக்காரர். ஒரு நாள் என்ன செஞ்சா, திடீர்னு தான் இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவரு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, உயிரை காப்பாத்திட்டாங்க. வாய் வந்து கோணிருச்சு, வாய் கோணிருச்சு, பேச முடியாது. கை ரெண்டும் விளங்கலை, விழுந்து போயிருச்சு, கால் நடக்க முடியாது. அப்போ நாங்கள் அவரை காப்பாத்திட்டோம், வீட்டுக்கு கொண்டு போங்க, வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நீங்க பாத்துக்கோங்க, இவ்வளவு செய்ய முடியும், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு கொண்டுட்டாங்க. ஒரே அழுக, ஒரே சங்கடம். இவ்வளவு பிஸியான லைஃப், ஊழியக்காரர் பிஸியா ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவு ஓடிக்கிட்டு இருந்த அந்த வீட்டுல எவ்வளவு ஒரு அந்த வியாதி நிமித்தம், திடீர்னு அந்த வியாதி நிமித்தம் இருள், இருள் சங்கடம், சமாதான குலைச்சல். அப்போ இவர் எசேக்கியா ராஜாவைத்தான் நினைச்சாராம், எசேக்கியா ராஜாவைத்தான் நினைச்சாராம். சோர்ப்புறமா தான் திரும்பினாரு, அழுதார், அழுதாராம். அந்தவரே அப்ப அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எப்பவும் குணமாகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கை குணமானா கால் குணமாகாது, கால் குணமானா வாய் குணமாகாது. அதனால நீங்க வச்சு பாருங்க, பிசியோதெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், நிறைய தெரபிஸ்ட் அனுப்புறோம். அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, குணமாகுமா சொல்ல முடியாது, அது மூளையை பாதிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ இவர் அழுகிறார், ஆண்டவரே அந்த வார்த்தையை தான் சொன்னாராம் அவர், உண்மையும் உத்தமமாய் நடந்து உமக்கு பிரியமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்திரலும் அப்படிதான் நினைத்த. அப்படி அழுகிறார். உடனே அவங்க எல்லாம் கொடுத்தாங்க, டேப்லெட், அவங்க கொடுக்குற சாப்பாடு எல்லாத்தையும் அவர் உண்மையா எடுத்துக்கிட்டாரு. ரெண்டே மாசத்துல அவர் வந்து ரெக்கவர் ஆயிட்டார். கோணலான வாய் வந்து நல்லா வந்துருச்சு, கை காலுக்கு பெலன் வந்துருச்சு, காலுக்கு பெலன் வந்துருச்சு, நடக்கிறாரு. அவரே சொன்ன சாட்சி, அது சொன்ன சாட்சி. நல்ல எல்லாமே புக்ஸ் எழுதுறாரு, நல்ல மெசேஜ் கொடுக்கறாரு. ஆண்டு பெரிய அந்த மருத்துவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அது 2 மாசத்துல இவ்வளவு விழுந்து போன ஒருத்தருக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு கை தான் போகும், ஒரு கால் தான் வழங்காம போகும். இல்லன்னா என்ன செய்யும், வாய் தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே விழுந்து போன சூழ்நிலையில நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு. உங்க ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பரிகாரியாகிய கர்த்தர் தான் நாங்க நம்புறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. ஆண்டவரை ஒரு பரிகாரிய தேடல, ஆண்டவரை மட்டும்தான் தேடினார். எஸ்ஐகே ராஜா எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி தேடினாங்களோ அதே மாதிரி தேடினதுனால ஒரு பெரிய சமாதானம், இந்த வீட்டிற்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து பயத்தினால அடுத்த காரியம் நான் முடிச்சிடுறேன், அதிகமா எடுத்துக்கல மாட்டேன். பயத்தினால நமக்கு சமாதான குலைச்சல் நமக்கு வருது பயத்தை. அப்ப யோவான் 20:19 வந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் ஆண்டர் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவரை வந்து இறந்துட்டாரு, மறித்து போயிட்டாரு, அவரை கலரையில வச்சுட்டாங்க. மூணாவது நாள் ஆயிடுச்சு. ஆனா அவர் சொன்னது வந்து நான் 3வது நாள் உயிரோட எழுந்திருப்பேன்னு சொல்லி சீசர்கள்லாம் பயந்து போயிருக்காங்க. பயந்து போய் மேல் வீட்டு அறையில மூடிக்கிட்டாங்களாம். ஏன்னா யூதர்கள் எந்த நேரம் வந்து அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க, பல சங்கடங்களை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயந்து போய் கதவை மூடிச்சு பிரேயர் மட்டும் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பதான் அந்த மூடின கதவு வழியா ஆண்டர் வந்தாராம். சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில், யோவான் 20:19 சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம், அவங்களுக்கு சமாதானம் சமாதானம் இல்ல. ஏன்னா அவங்க பயந்து போயிருக்கிறாங்க. பயத்தினால சமாதானம் இல்ல, வெளியில போக முடியல. எப்படி அவங்க சங்கடத்தால அவர் ஃப்ரீயா போக முடியும், ஃப்ரீயா வீடுகளுக்கு போக முடியும், நாங்க அவங்க கடமைகளை செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால சமாதான குலைச்சல். அப்ப அந்த இடத்துல பயப்படாதீங்கள், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் சொல்றாரு. பாருங்க, ஒரு ஆண்டர் நமக்கு பயம் வந்து மனுஷனை கொள்ளும். ஒரு பயம்னா அத்திட்டே நமக்கு வந்து வேலை நிமித்தமா பயம் இருக்கலாம் இல்லையா, பிள்ளைகள் நிமித்தமா பயம் இருக்கலாம். என்னடா அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க திருமணம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், எங்க பிள்ளைங்களை, அத பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் நமக்கு எப்பவுமே இருக்கும். வேலையை குறித்ததான பயம், ஃபியூச்சரை குறித்ததான பயம், வயசானவங்களுக்கு இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பயத்திலேயே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அந்த பயம் இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு சமாதானம், சமாதானம் திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துடும். சூழ்நிலை வரும்போது நமக்கு நல்லதான் ஓடிட்டு இருக்கும், ஏதோ ஒரு பயத்தினால நமக்கு சமாதான குலைச்சல் நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. இங்க யூதர்கள் எப்படி பயத்தினால சமாதானத்தை இழந்தாங்களோ அது மாதிரி என்னோட சாட்சியை நான் சொல்லணும் இல்லையா. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஸ்கூல்ல ஒரு 10 மணி இருக்கும், நான் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு என் ரூமுக்கு வந்திருக்கேன். வந்த உடனே ரூமுக்குள்ள வர்றேன், வந்த உடனே ஒரு 3 ஜென்ஸ் 2 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. 3 ஜென்ஸ் 2 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் அப்பதான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்திருக்கேன், வித்தவுட் மை பெர்மிஷன் ஹவ் டிட் யூ என்டர் மை ரூம், தட் யூ ஆர் சிட்டிங், கெட் அப் அண்ட் கோ அப்படின்னு. அவங்க ஒண்ணுமே சொல்லல, அங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, யாரா இருந்தா என்ன, பேரண்டா இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் உள்ள வரணும், எழுந்திரிங்க அப்படின்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, எழுந்திரிங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து 3000 பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல், 150 டீச்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அது வந்து நான் ஸ்கூலாவே நினைக்கல, ஊழிய ஸ்தானமா நினைச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். நல்ல டீச்சர்ஸ்க்கு ரிட்ரீட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிட்ரீட், ஊழியங்கள் நிறைய. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தன் 12th முடிச்சு போறான்னா நிச்சயம் வந்து ஆண்டவரை தான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் கிளாஸ், குவிஸ் எல்லாமே. ஆனா அதுல வந்து ஒரு 10% தான் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, பிள்ளைங்க எல்லாமே வேற மதத்தை சேர்ந்தவங்க தான். அப்படி நம்ம வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் நல்லா சிறப்பா போயிட்டு இருந்தது, நல்லா சிறப்பா போயிட்டு இருந்தது. ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு 150-200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th 12th எழுதுவாங்க. ரிசல்ட் வந்த உடனே நம்பர் லதாவுக்கு தான் போன் அடிப்பேன். ஏன்னா அங்க வந்து எங்களுக்கு உடனே தெரியாது, அவதான் எனக்கு ரிசல்ட் எல்லாம் சொல்லுவா. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எல்லாமே சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவாங்க, எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வருவாங்க. அது ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் நம்ம ஜோத்தோட நம்ம ஊழியங்கள் மாறி அந்த வேலையை செய்ததுனால ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அந்த ஸ்கூல்ல நிறைவேற்றி வர்றாரு வந்தாரு. அப்போ இது வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, நாங்க யாருன்னு தெரியுமா, நீ யாரா இருந்தா எனக்கு நீங்க போங்க முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து சின்ன அவங்க ஐடி கார்டை காட்டினாங்க. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்ப நான் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலுக்கும் விஜிலன்ஸுக்கும் என்னங்க இருக்கு, நம்ம சிபிஐல இருந்து வந்திருக்கோம் மேடம் அப்படின்னாங்க. நீ எங்கெங்க இருக்க, நீ எங்க போனீங்க, ஸ்கூலுக்கு வந்து நிக்கிறீங்க, நம்ம அதில் ரொம்ப இதாத்தான் போல்டா தான் பேசிட்டு இருந்தேன், எந்திரிங்க நீங்க போங்க அப்படின்ட்டு. உங்க ஸ்கூல் வச்சு யார் வச்சு நடத்த, பிசினஸ் மேன் தானே வச்சு நடத்துறாங்க? ஆமா, அவங்க தான் நடத்துறாங்க, இது உங்க ஸ்கூல்ல எல்லாம் இல்ல. அப்போ நாங்க அது நிமித்தமா தான் வந்து நீங்க அவங்ககிட்ட போங்க, எதுக்கீங்க இருக்கீங்க, ஒண்ணுமே சொல்லல. அசிஸ்டன்ட் இருந்தா இந்த ரூமை மூடுங்க, ஏன்னா கேட்ல இருந்து என் ரூமுக்கு வர்றது வந்து ஒரு ரூமும், நான் இந்த பக்கம் போறதுக்கு ஒரு வழியும் இருக்கும், இந்த பக்கம் வந்து ஸ்கூல் சூப்பர்வைஸ் பண்றது. ரெண்டு ரூமே மூடிட்டாங்க, இதை லாக் பண்ணிட்டாங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு, குவஸ்டின் கேட்போம், நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். என்ன நீங்க, நீங்க சிஓவா? டிஓவும் கிடையாது, சிஓவும் கிடையாது, இன்ஸ்பெக்டரும் கிடையாது, இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒன்னே இல்ல. அதாவது இப்ப நாங்க வந்து ரெய்ட் பண்ணிட்டோம், அவங்க பிசினஸ் உங்க ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க வந்து அவங்க மேட்ச் ஃபேக்டரி பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வீடுகள் எல்லாத்திலையும் எங்க ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ரெய்ட் போயிட்டு இருக்கு, உங்ககிட்ட வந்து க்வெஸ்சன் பண்ண வந்து. அப்பதான் எனக்கு சுருக்கன்படுது, என்னடா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே, இப்போ நமக்கு பயம் வந்துருச்சு, என்னடா ஒருத்தர் கூட பக்கத்துல இல்லைங்க. தேடி பார்த்தா என் அசிஸ்டன்ட்டையும் போக சொல்லிட்டாங்க, போக சொல்லிட்டாங்க, அவங்க தான் உட்காந்துருக்குறாங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு கருப்பு பணம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஐயோ என்னங்க நீங்க திடீர்னு கருப்பு பணத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஸ்கூலுக்கும் கருப்பு பணத்துக்கு என்ன இருக்கு, கருப்பு பணம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்க, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் என்ன எவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட வந்து எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, என்னங்க இது ஸ்கூலு, வாங்க ஃபீஸ் கலெக்ஷன் அங்கே இருக்கு, இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ போயிருக்கு, அது வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு, நீங்கள் வாங்க வந்து காட்டுங்க, எல்லா டீட்டெயில்ஸ் மந்த்லி எல்லா ரிட்டர்ன்லாம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, கருப்பு பணத்தை எவ்வளோ, நீங்கள் வந்து அவங்க சொந்தக்காரங்களாமே, சொந்தம் கிடையாது, இல்லை உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்களாமே, எத்தனை, அதாவது அவங்க வந்து இதையே மாற்றி 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 கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே கொஸ்டினை பல வழியில் பிரசிடென்ட் அப்போ வருவார், கரஸ்பாண்டன்ட் எப்போ வருவார், ஞானம் எப்போ வருவார், ஏன் வருவாங்க, என்ன பேசுவாங்க, அவங்க பிசினஸை பற்றி தான் அவங்ககிட்ட பேசுவாங்களாமே அப்படியே கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப விளவெளத்து, என்னடா ஒரு சப்போர்ட்டு காலையே அப்படின்ட்டு இருக்கிற இதை மாற்றி 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 கேட்குறாங்க. எனக்கு ரெண்டு பீரோ இருக்கு, ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராயர் இருந்தது, நான் உட்காந்துருக்க டேபிளில் ட்ராயர்ஸ் இருந்து, அப்போ ஒரு பயம். ஆனாலும் ஆண்டவர் இருக்கிற மடியில், நம்ம சொல்லுவோம் இல்லையா, மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். அப்போ நமக்கு ஒண்ணும் இல்லை, ஸ்கூல் வச்சு நடத்துறோம், ஆண்டவர் கொடுத்த வேலையை நம்ம செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்க எல்லாத்தையும் எடுங்க சரின்னு டேபிள் எல்லாத்தையும் சாவியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ண, ஒண்ணு விடாம செக் பண்றாங்க. ஈவன் இந்த இதை பிள்ளைங்க வாங்கின கப்பு கிப்பு எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் பாக்குறாங்க, செஸ்ட் ஆஃப் ட்ராய்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதையே மாத்தி 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 கேட்டுட்டு இருக்காங்க. அங்க உங்க கரஸ்பாண்டன்ட்டை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவங்க வீட்டில் நாங்கள் இதை எடுத்தோம் அதை எடுத்தோம்னு சொல்கிறாங்க. சரிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, சரி நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்போ கடைசியாக எனக்கு பின்னால் ஒரு ரூம் இருக்குது, நான் உட்காந்துருக்கிற ரூமுக்கு பின்னால் ஒரு அடிஷ்னல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி, அது ரூம்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு அட்டாச்மெண்ட். அப்போ அதில் ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு ஜஸ்ட் ஆஃப் ட்ராயர் மாதிரி இருக்குது, அதை திறக்கணும். அது என்ன ரூம் அப்படிங்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லைங்க, நான் ஏதாவது சாப்பிடணுன்னா நான் அங்கே போய் சாப்பிடுவேன், பேரண்ட் வருவாங்க அதனால நான் அங்கே போய் சாப்பிடுவேன், அது ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னாங்க. அப்படியா பார்த்தா ஒரு பெரிய லாக்கர், இவ்வளோ பெரிய லாக்கர், சாவி எடுங்க. என்கிட்ட சாவி கிடையாது, என்னங்க இது உங்கள் ரூம், நீங்கள் தான் பழங்குறீங்க, சாவி இல்லைங்கிறீங்க, அவன் என்கிட்ட சாவி கிடையாதுங்க, இது என் ரூம் இதெல்லாம் சரின்ட்டு அவங்க நிறைய கரஸ்பாண்ட்டு அவங்ககிட்ட இருந்து கிழந்த இதை வந்து போட்டு திறக்கிறாங்க. எனக்கு அப்போதான் சுருக்கணும் பயம், அப்படியே அப்படியே திகில் வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூமில் நாங்கள் ஏதாவது பணம் எடுத்தா, கருப்பு பணமோ ஏதாவது ஒன்று எடுத்தால் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோங்கிறாங்க. எனக்கு அப்படியே ஒரு தகில் திகில் வந்துருச்சு. அப்போ முதல்ல எல்லாம் பயம் இல்லை, அதை திறக்கணுங்கும் போது எனக்கு ஒரு பயம், ஏன்னா அதை வந்து ஏன் என்னோட கண்ட்ரோல் கிடையாது, எப்பயாவது அவங்க வருவாங்க திறப்பாங்க, ஏதாவது வைப்பாங்க, ஏதாவது எடுத்துட்டு போவாங்க எனக்கு அது. அப்போ நான் மேலே இருக்கும்போது அந்த பிள்ளை வந்தானா கேட்பேன், என்ன கரஸ்பாண்ட் இருக்கு வந்தாரு, ஏதோ திறந்தாங்க மேடம், ஏதோ உள்ள வச்சுட்டு போனாங்க, இதை வந்து எடுத்துட்டு போனாங்க. என்னடா என்ன இவங்க கருப்பு போனாங்கிறாங்க, இவ வந்து எடுத்தா என்ன செய்யறதுன்னு ஒரு பயம், வேர்வை ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வந்துருச்சு. அரஸ்ட் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப பயம். அப்புறம் அவங்க ரொம்ப அதை லாக்கரை அந்த அவங்க கொண்டு கீ அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த கீ எல்லாத்தையும் போட்டு திறன் திறந்து அதுக்கு ஒரு மணி நேரம் அதை திறந்து பார்த்தாங்க. ஆனால் கிருபையில் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆனால் அந்த நேரம் நான் ப்ரேயர் தான் பண்ணேன், ஆண்டவரே என்னை கிருபையாக காத்துக்கொள்ளுங்க, என்னை கிருபையாக காத்துக்கொள்ளுங்க அப்படி தான் நான் ஜோம் பண்ணேன். அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாங்கிற வாக்கு தந்து தான் எனக்கு வந்துச்சு. திறந்த உடனே ஒன்றும் இல்லை, அது மூணு மணி வரைக்கும் ஓடுச்சு. அதாவது ஒரு தண்ணி குடிக்க முடியல, யார்ட்டையும் பேச முடியல, இதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க, தட்டிக்கிட்டு எல்லாம் பார்த்தாங்க. பெரிய ரூமு எல்லாம் தட்டி ஒன்றும் இல்லை. இல்லைன்னொடனே அப்புறம் எல்லா என்னென்ன எழுதி இதில் ஒன்றும் நாங்கள் எடுக்கலை அப்படிங்கிற சைன் வாங்கிட்டு அது மூணு மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கதவை திறந்தாங்க டீச்சர்ஸ் எல்லாம். என்ன மேடம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஜென் ஸ்டாஃப்லாம் சொல்கிறாங்க, மேடம் இதில் நாலு சி வச்சுருந்தாங்களாம், நாலு சி வச்சு முதல் நாள் தான் எடுத்துகிட்டு போனாங்களாம், அந்த சீயை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருக்கிறாங்க, அதை பிடிச்சிருக்கிறாங்க, ஜெலட்டின் குச்சி நிறைய வச்சுருந்துருக்குறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க, மேடம் நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு, என்னடா ஸ்கூல் வச்சு நடத்துகிறோமா, இவங்க இதை பிஸ்னஸ் தலைமா இருக்காங்கன்னா நம்ம என்ன ஆறுறது, நம்ம கன்யூ பண்ணுவோமா. எனக்கு ஆண்டவர் செய்கிறாரு, கிருபை உனக்கு போதும், பயப்படாதே செய்யாதே, நான் உன் தேவன். அப்போ தேற்றுறாரு, இந்த இது மட்டும் கீ இல்லாது என்கிட்ட இருக்கக்கூடாது. தூக்கு முதல்ல வாட்ச்மேனை கொண்டு ரெண்டு மூணு பேரை வந்து தூக்கி அப்புறப்படுத்த ஆஃபீஸில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தோஷமாக போயிட்டுருக்கோம், சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வருவோம், நம்ம காரியங்களை செய்வோம், நம்ம வேலையில் செய்வோம் எல்லாரும். ஆனால் ஒரு திகில் வந்துடும்போது எந்த நேரம் எந்த பயம் எந்த சூழ்நிலை வருங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த நேரங்களில் ஆண்டவர் வந்து எப்படி அந்த சீஷர்களுக்கு பயப்படாதீங்க, நான் தான் பயப்படாதீங்க, வந்து அவர் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். பயப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில், ஆனாலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். வெளிப்படுதல்ல சமாதான நதியை போல வருதான், நதியை போல வருது. இப்போ நம்ம சமாதானத்தை மற்றவங்கள மாதிரி தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை, பரிகாரம் செய்யணும்னு அவசியம், பரிகாரிகளை தேடி போக வேண்டியதில்லை. யாதி நிமித்தம் வருகிற பலவீனங்களை ஆண்டவர் நீக்கி போட்டு நமக்கு சமாதானத்தை தருது. பாவத்து நிமித்தம் வருகிற நம்ம சமாதான குலைச்சலை நீக்கி நமக்கு சமாதானத்தை தருகிறார். பயத்து நிமித்தமா வருகிற சமாதான குலைச்சலை ஆண்டவர் நீக்கி நமக்கு சமாதானமும் சுகவாழ்வும் கிடைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்து அருள்வாராக.